சுமார் 2.5 வருடங்களுக்கு முன்னால் ராயர் காபி கிளப்னு ஒரு இணைய விவாதத்துக்கு, அப்போதான் இந்த பதிப்பகத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன். பதிப்பகம் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஐடியா கூட கிடையாது. ஒரு வாசகனாக இருந்து பல்வேறு எழுத்தாளர்களோட புத்தகங்களை முதல் முறையாக படிக்க ஆரம்பித்தேன். சுகமித்திரன் படிக்க ஆரம்பித்தது அப்போ தான். படிச்சுட்டு இவ்வளோ பிரமாதமாக எழுதுறாரு, இவர் நிச்சயமாக நிறைய சம்பாதிச்சிருப்பார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு இந்த ராயல் காபி கிளப்புங்கிற அந்த விவாத மேடை இருக்கு இல்லையா, அதில் நிறைய எழுத்தாளர்கள் இருந்தாங்க. இரா முருகன், இங்கே வந்திருக்க வெங்கடேஷ் பாராகவன், சரி இன்னும் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி போட்டேன். ஒரு புத்தகத்துக்கு ஒரு 30% ராயல்ட்டி இவர் கிடைக்குமா அப்படின்னு சும்மா எழுதி போட்டேன். உடனே ஆர் வெங்கடேஷ், பயங்கரமாக கோபம் வந்துருக்கு. இன்னும் உனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கு, உனக்கு தமிழ் படைப்புலகம் பற்றி உனக்கு ஒரு அளவும் தெரியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ரொம்ப நீண்ட மடல் ஒன்று எழுதி போட்டார் பதிலுக்கு. படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுதானா இந்த தமிழ் எழுத்து உலகத்தில் எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு முதல் அதை நம்பக்கூடிய விதத்திலேயே இல்லை எனக்கு முதல். அதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு பேர்த்த கேட்டு பார்த்தேன், இது நிஜமாவா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு புத்தகம் வாங்குறப்ப அதில் ஒரு 30 ரூபாயாவது அதை எழுதினவருக்கு போகும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேனே, அது இல்லையா அது அப்படின்னு. 10% ராயல்ட்டி அது கூட யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து, சரி நம்ம பதிப்புலகத்தில் இறங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லை பைசா கொடுக்க கூடாதுங்கிறனால இல்லை, பைசா கொடுத்தாலும் அப்படிங்கிறதுனால. இப்போ சமீபத்தில் கேரளா பக்கம் ஒரு சின்ன ட்ரிப் ஒன்று அடிக்க வேண்டியிருந்தது. அங்கே ஒரு மலையாளத்தில் இருக்கிற புத்தகங்கள்லாம் தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கும். அப்போ அங்கே அந்த ஒரு கூட்டத்தில் எம்டி வாசுதேவன் நாயர் வந்து பேசுகிறதா இருந்தது. இங்கே சினிமாக்காரங்களுக்கெல்லாம் கூட்டம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த அவர் பேசுகிற கூட்டத்துக்கு கூட்டம் வந்தது. அது கரெக்டாக அவர் பேசி முடிச்சோடனே எல்லோரும் எழுந்து போயிட்டாங்க. அவர் நல்ல ஒரு காரில் வந்து இறங்கினார். அசோகமித்திரன் வந்து ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கினார்னு நினைக்கிறேன், அதான் அவர் மேக்சிமம் வாங்கின வண்டி. இப்போ கூட அந்த சைக்கிள்லாம் ஓட்டுறதுல ஏன் நம்ம ஊரில் இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் அவருடைய எழுத்தை பற்றியெல்லாம் பேச போகிறதில்ல, அவருடைய எழுத்தை வந்து இப்போ நாங்கள் மறுபதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்கோம். அதில் கைண்ட் ஆஃப் ப்ளெஷர் வி கெட் ஆஃபீஸில், அதை பற்றி அதெல்லாம் இப்போ பேச வேண்டியதில்லை. அவ்வளோ ஒரு பிரமாதமான இது, நான் படித்து 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 சிரிக்கிறது அது இருக்கட்டும். இப்போ நான் தீவிரமாக அதை வந்து பேச போகிறது அசோகமித்திரன் ராயல்ட்டி இது ரெண்டு விஷயத்தை பற்றி. ஏன் நம்ம ஊரில் இவ்வளோ மோசமான ஒரு நிலைமை இருக்குது, 50 வருஷமாக எழுதிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன கொடுத்துருக்கோம் நம்ம? இல்லை அவர் வந்து இந்த மாதிரி லோகாயுதமாக என்னுடைய எழுத்துக்கு பணம் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க வேண்டாம், அது அவருடைய வேலை கிடையாது, நம்மளுடைய வேலை அது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏதோ நாங்கள் ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன்னா. இது வந்து அசோகமித்திரனுக்கு மட்டும் இல்லை, இந்த மேடையை எடுத்துக்கிட்டு அசோகமித்திரனை பற்றி மட்டும் பேச போகிறதில்லை, மற்ற எழுத்தாளர்கள் எவ்வளவோ பேர் ஏன் நம்ம ஊரில் இந்த மாதிரியான ஒரு, ஏன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிறது எழுத்தாளர்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கணும். ஏன் எழுத்தாளர்களுக்கு ஒரு சீரியஸான ஒரு சங்கம் இல்லை, எதுக்கெடுத்தாலும் யூனியன் வைக்கிறாங்க. தங்களுடைய உரிமைகளை கேட்டு பெறதுக்கு எழுத்தாளர்களுக்கு நீங்கள் என்ன இருக்கு? ஏன் அதை வந்து யாராவது இந்த சமயத்திலேயாவது சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு எழுத்தாளர்கள் சங்கம்னு ஒன்று வைக்கக்கூடாது வச்சு? எங்களுக்கு இப்போ சினிமா கலைஞர்கள்லாம் செஞ்சுருக்காங்களாம், கேள்விப்படுறேன், சினிமாவுக்கு கதை எழுதினா அவங்களுக்கு கதை எழுதுனா ஒருத்தர் எழுதுறாங்களா, பல பேர் சேர்ந்து எழுதுறாங்களா, யார் எழுதலை யார் எழுதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் யார் பேர் போடுறாங்களோ அவருக்கு பைசா கொடுக்காம படம் வெளில வர்றது கிடையாது. இங்கே வந்து பேப்பர் காரங்களுக்கு பைசா கொடுக்காம எடுக்க முடியாது, பிரிண்டருக்கு 1 மாதம் 2 மாதம்னாலும் இப்படி இருந்தாலும் கொடுத்தாக வேண்டியிருக்கும். டாலர் தானே பார்த்துக்கலாம், உங்கள் புத்தகத்தை போடுறதே பெருது சார் அப்படிங்கிற மாதிரி தான் கூட பேசுகிறாங்க அப்படின்னு அசோகமித்திரன் கேட்டால் அவருக்கு தெரியும் என்னென்ன என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. பட் ஏன் நமக்கு இந்த மாதிரி இருக்குது, ஏன் ஒரு சரியான கான்ட்ராக்ட் இல்லாமல் நாங்கள் புத்தகங்களை எழுதுறதில்லை அப்படின்னு எழுத்தாளர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யக்கூடாது? இது ஒரு இந்த கேள்விக்கான பதில் நம்ம வந்து நிச்சயமாக தேடி ஆகணும். இப்போ கூட்டு மேடையில் கூப்பிட்டு வச்சு பேசுகிறோம், 7 பேர் 8 பேர் 10 பேர் பேசலாம், பெருசாக பாராட்டலாம், அது போதுமா? ஒரு எழுத்தாளருக்கு பக்கத்து மாநிலம் கேரளா போய் பார்த்தீங்கன்னா 15% ராயல்ட்டி தராங்க, கொடுக்குறாங்க. அப்படின்னு கேள்விப்படுறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து புத்தகம் விற்கிறது புத்தகத்தோடைய பர்சன்டேஜ் எல்லாம் சேர்த்து பார்த்தா அவங்களால ஒரு நல்ல சுகமான ஒரு வாழ்வு வாழ முடியும். அந்த மாதிரியான ஒரு நிலை இங்க கிடையாது. இவருடைய புத்தகங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஏற்கனவே விற்றுருக்கணும். இப்போ விற்கிறதை வச்சுக்கிட்டே வந்து அது எழுதப்பட்ட அந்த 50 வருஷ காலத்தில் அது எத்தனை காப்பி எத்தனை பிரதிகள் விற்றுருக்கும் அப்படிங்கிறது நல்லா விளக்கமாக நமக்கே தெரியுது. அவருக்கு எவ்வளோ ரூபா கிடைச்சிட்டு நிஜமாகவே நம்ம கேட்கணும். இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. அவரும் வந்து அதை பற்றி அவ்வளோவா இங்கேயாவது பேசியிருக்காரா அப்படிங்கிறது கூட கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நிலைமையை நம்ம இனியும் தொடர விடாமல் என்ன செய்யணுமோ அதை செஞ்சாகணும். இந்த அவருடைய 50 வருஷ கால எழுத்து வேலைக்காக அவருக்கு ஒட்டுமொத்தமாக என்ன பணம் வந்திருக்கும்? இதே இது சரியான விதத்தில் அந்த ராயல்ட்டி கிடைச்சிருந்ததுன்னா அவருடைய வாழ்க்கை இன்னும் எந்த விதத்தில் சிறப்பாக அமைந்திருக்க முடியும் சொந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்போ நான்லாம் ஒரு வேலை பார்க்குறேன்னா எனக்கு அதுக்கான சரியான கூலி கிடைக்கலன்னா நான் அந்த வேலையை பார்க்க மாட்டேன். கட்டாயமாக பேச முடியும். ஆனால் எழுத்தாளர்கள் வந்து ஒரு விதத்தில் இப்போ அசோகமித்திரன் மட்டும் இல்லை, அவர் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பியூனியாக இருக்காரு. அவர் அதுவும் இல்லாமல் அதிர்ந்து ஒரு வார்த்தை பேசுகிறவராக தெரியல. இவர மாதிரியான ஒரு ஆட்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஏஜென்ட் மாதிரியாவது இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் வெளியே இந்த மேற்கத்திய உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்னு ஒருத்தர் இருப்பார். கட்டோட்டாக பேசி எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு இங்கே யாருமே இல்லாததுனாலேயே இந்த மாதிரியான நசுக்கல்கள்லாம் நடைபெறுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையாவது மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு எழுத்தாளர் வந்து இனிமே இந்த ராயல்ட்டி சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீ இவர்கிட்ட பேசிக்கோப்பா அப்படின்னு யாரையாவது கை காமிச்சு விட்டா அது இது வந்து தனக்கான ஒரு விஷயமா பார்க்கக்கூடாது. ஒரு எழுத்தாளர் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமா பார்க்கணும். அது ஒரு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். அப்புறம் அசோகமித்திரனை பற்றி நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை டச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப விளக்கமாக போகாமல் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ரவர்சி ஏதோ ஒரு பத்திரிக்கையில் வந்தது. அந்த சமயத்தில் ரொம்ப கோபமாகவும் இருந்தது முதல். அதுக்கப்புறமா அவர்கிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் பேச வேண்டிய சந்தர்ப்பத்தில் வந்தப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இவ்வளவு நாள் நான் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறவன், நான் அந்த மாதிரி சொல்லியிருப்பேனா அந்த ஒரு வார்த்தையை, நான் அப்படி செஞ்சுருப்பேனா அப்படின்னு ஏன் யாருமே இது பண்ணல அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஆளவர் அவர் தன்னுடைய எழுத்தில் எப்படி நடந்துகிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறவர் அப்படிங்கிறது அவரோட பழகின பல பேர் சொல்கிறாங்க. எனக்கு வந்து அவருடைய பழக்கம் ரொம்ப குறைவு. ஆனால் அந்த குறுகிய காலத்திலேயே அவருடைய எழுத்துக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது என்னாலேயே உணர முடியுது. ஆனால் நம்ம படைப்புலகத்தில் அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க பல பேர் அவங்க அந்த மாதிரி பார்க்கல. பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. யாருமே அசோகமித்திரன் அப்படி சொல்லியிருக்க கூடுமா இல்லை ஒருவேளை பத்திரிகை உலகத்திலேருந்து ஒரு சில நண்பர்கள் வந்திருக்காங்க, அவர் அந்த மாதிரி சொல்லி இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எவ்வளோ பேர் தங்களுக்குள்ளேயே கேட்டுட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம மேடை போட்டு பாராட்டுறத விட ஆத்மார்த்தமாக ஒரு எழுத்தாளனுக்கு கொடுக்க வேண்டிய இந்த குறைஞ்சபட்ச மதிப்பையாவது கொடுக்கணும். சும்மா ஒரு மேடையை கூப்பிட்டு மேலே 4 சால்வையை போட்டுட்டு 4 வார்த்தை பேசிட்டு போகிறது வந்து முக்கியமே கிடையாது. அவருக்கு நம்ம செலுத்த வேண்டிய மரியாதையை ஒழுங்காக செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து இன்னொரு சக மனிதனாக சக வாசகனாக நான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்கிறவங்க யாரும் அந்த மாதிரி பட்டவங்க அப்படின்னு நான் சொல்லலை. இதன் மூலமாக எல்லாருக்கும் போய் சேர மாதிரி 2 விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லிட்டு நன்றி.